தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் தேவ ஆசீர்வாதமும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களையும், தடுமாறினாலும் தடமாறாமல் ஆண்டவர் இயேசுவை அடைய வேண்டும் என சொல்லி ஏத்தன்ஸ் நகர மக்களுக்கு புனித பவுல் இன்றைய நாளிலே பேருரை ஆற்றுவதை இறைவார்த்தை நமக்குமான செய்தியாய் கொடுக்கிறது. ஆகவே இறைவன் மீது நம்முடைய பார்வையை பதித்து அவரை அடைவதை வாழ்க்கை இலக்காக கொண்டிருக்கவும், தடுமாறினாலும் நாம் தடுமாறாமல் ஆண்டவரை அடைந்த இத்திருப்பலியில் வர வேண்டுமோ. இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாயிருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவமாக. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய உயிர் தெழுதல் மறை நிகழ்வை பெருவிழாவாக கொண்டாடியது போல அவரது வருகையின் போது புனிதர்கள் அனைவரோடும் மகிழ்ந்திருக்க நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமீன்.
முதல் வாசகம். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். திருத்தூத பணியில் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, திருவசனங்கள் 15:22, 18:1. அந்நாட்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதேன்ஸ் வரை அழைத்து சென்றார்கள். சீலாவும் திமோத்தேயும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுலிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி சென்றார்கள். அரையோபாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது, ஏதேன்ஸ் நகர மக்களே, நீங்கள் மிகுந்த சமய பற்று உள்ளவர்கள் என்பதை நான் காண்கின்றேன். நான் உங்களுடைய தொழுகை இடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோதும் அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பலிப்பீடம் ஒன்றை கண்டேன். நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர். மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை. அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே. எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை. ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்க செய்தார். அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்து கொடுத்தார். கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம், இயங்குகின்றோம், இருக்கின்றோம். உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது, நான் அவருடைய பிள்ளைகளே. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது. ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனமாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அப்போது நாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார். இறந்த அவரை உயிர்த்தலை செய்ததன் வாயிலாக இந்த நம்பிக்கை உறுதியானது என எல்லோருக்கும் தெளிவுபடுத்தினார். இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர். மற்றவர்கள், இதை பற்றி நீர் மீண்டும் வந்து பேசும், கேட்போம் என்றார்கள். அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார். சில நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். அவர்களுள் அரியோபாகு மன்றத்தின் உறுப்பினரான தியோசினியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர். இவற்றிற்கு பின்பு பவுல் ஏதேன்ஸை விட்டு குறிந்துக்கு போய் சேர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதுலறை பாடல் திருப்பாடல் 148. பல்லவி, ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
தலைவர்களே, உலகின்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 12-15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாதும். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போதும் அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவில் என் அன்பிற்குரியவர்களின், பெயர் பெற்ற ஏத்தன்ஸ் நகரத்திலே பவுலடிகளார் இன்றைய நாளில் பேருரை ஆற்றுவதை நாம் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அவர் அந்த மக்களையெல்லாம் நோக்கி இப்படியாக சொல்லுகிறார், கடவுளை சார்ந்திருக்க, கடவுளை அடைய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தட்டு தடுமாறியாவது கடவுளை இயேசுவை அடைவதிலே நாம் கருத்தாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் வலையொலியில் ஒரு ஓட்டப்பந்தய போட்டியை காணலாம். அந்த போட்டியில் அத்துணை ஓட்டப்பந்தயக்காரர்களுக்கும் ஒரு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. போட்டி ஆரம்பமானதும் அத்துணை பந்தயக்காரர்களும் இலக்கை நோக்கி விரைவாக ஓடுகிறார்கள். அந்த பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு வீரர் ஓட்டத்தின் நடுவிலே அவருடைய காலிலே தசை பிடிப்பு காரணமாக அவர் அங்கு கீழே தடுமாறி விழுகிறார். அவர் விழுந்து நிலையை சுதாரித்து என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முன்னதாக மற்ற ஓட்டை பந்தயக்காரர்கள் எல்லாம் இலக்கை நோக்கி விரைந்து விட்டார்கள். இவருக்கு தெரியும், இனி நான் எழுந்து ஓடினால் என்னால் முதலிடத்தையோ இரண்டாம் இடத்தையோ மூன்றாம் இடத்தையோ பிடிக்க முடியாது என சொல்லி. இருந்தாலும் அந்த ஓட்டப்பந்தய களத்தின் பாதியில் அவர் வெளியேறவில்லை. நான் வெற்றி பெற முடியவில்லை என சொல்லி தன் ஓட்டத்தை பாதியில் முடித்துவிட்டு அந்த ஒரு போட்டியாளர் பாதியில் களத்தை விட்டு வெளியேறாமல் அவர் தட்டுத்தடுமாறி எழுகிறார், அந்த இலக்கை எப்படியாவது நான் நிறைவு செய்வேன் என சொல்லி அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறார். அவருடைய ஓட்டத்தின் நடுவில் இன்னொரு மனிதன் ஓடி வருகிறார். அவர்தான் அவருடைய தந்தை. இருவருமாய் இணைந்து தட்டுத்தடுமாறி அந்த இலக்கை பூர்த்தி செய்கிறார்கள். இன்றளவும் அந்த போட்டியில் முதல் பரிசை, இரண்டாம் பரிசை, மூன்றாம் பரிசை வென்ற வெற்றியாளர்கள் யார் என்பதே உலகத்திற்கு தெரியாது. ஆனால் தடுமாறி கீழே விழுந்த அந்த ஒரு போட்டியாளர் இலக்கை எப்படியேனும் நான் அடைந்தே தீர்வேன் என சொல்லி அவர் நொண்டி நொண்டி ஓடி வந்தாரே, அவர்தான் இன்று உலகம் அறிய ஒரு போட்டியாளராய் மாறியிருக்கிறார். உலகம் அவரைத்தான் பல நிலைகளில் பலருக்கு உதாரணமாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் கற்றுக் கொடுக்கும் செய்தி என்ன? எனக்கு முன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி தோல்வி என்பது, பரிசு என்பது அடுத்த விஷயம். மாறாக நான் அடைய வேண்டிய இலக்கை தட்டு தடுமாறியாவது அடைந்தே தீர்வேன் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். விடாமுயற்சி என்பது அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தியாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் பார்க்கிறோம், தனி நபருக்கு என சொல்லி ஒரு திட்டம் இருக்கும், ஒரு குடும்பத்திற்கு என சொல்லி ஒரு திட்டம் வைத்திருப்போம், ஒரு நிறுவனத்திற்கு ஒரு பங்கிற்கு என சொல்லி மாத திட்டம் ஆண்டு திட்டங்களை வகுக்கிறோம். நான் இந்த மாதத்திற்குள் இவ்வளவு காரியங்களை செய்து முடிக்க வேண்டும், காலையில் எழுந்தவுடன் இன்று மாலை வேலைக்குள் எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என சொல்லி திட்டம் தீட்டுகிறோம். ஒருவேளை அந்த பணிகளை எல்லாம் நாம் முடித்து விட்டால் நமக்குள் ஒரு விதமான மகிழ்ச்சி திருப்தி ஏற்படும். ஒருவேளை அன்று நாம் நிர்ணயித்த பணிகளை நாம் முடிக்கவில்லை என சொன்னால் ஏதோ ஒன்றை செய்து முடிக்காத ஒரு நெருடல் நமக்குள் எழும். தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, குடும்பத்திலும் நிறுவனத்திலும் பங்கு தளங்களிலும் கூட நிர்ணயித்த இலக்கை குறிப்பிட்ட காலத்திற்குள் நாம் முடிக்கவில்லை என சொன்னால் நமக்குள் ஒரு விதமான நெருடல், ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பணியை பூர்த்தி செய்யாத உணர்வு நமக்குள் எழும். எல்லா தளங்களிலும் மனிதன் திட்டம் தீட்டி அதை அடைய முயல்கிறாரே, கடவுளுடைய பணியிலும் கூட நாம் அப்படியாகத்தான் திட்டங்களை தீட்ட வேண்டும். ஒரு தனி மனிதனாய், ஒரு குடும்பமாய், ஒரு அன்பியமாய், ஒரு ஆலயமாய், இந்த ஆண்டு நான் ஆண்டவரை குறித்த அறிவில் அனுபவத்தில் எவ்வளவு தூரம் பயணிக்கப் போகிறேன் என்பதுதான் அந்த ஒரு திட்டமாய் இருக்க வேண்டும். விழாக்களை கொண்டாட, கட்டடங்களை கட்டி எழுப்ப, தனிநபர் திறமையை வளர்த்தெடுக்க திட்டங்களை தீட்டுகிறோமே, நாம் ஒன்றாய் ஆலயத்தில் கூடி வருவதன் காரணம் ஆண்டவரை புகழ்வதற்குத்தான், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டுதோறும் நாம் எவ்வளவு காரியங்களை கற்றிருக்கிறோம். எழுத படிக்க தெரியாத ஒரு குழந்தை தன் கரங்களால் எழுதுகின்ற எழுதுகோலை கூட பிடிக்க முடியாதவன் 10-12 ஆண்டுகள் அந்த கல்வி நிலையத்திற்கு சென்று வெளியேறுகிற பொழுது அவன் ஒரு அறிவாளியாய், அவன் ஒரு படிப்பாளியாய், ஏதோ ஒரு துறையில் அவன் கை தேர்ந்துள்ள வெளியேறுகிறானே. 50-60-70 ஆண்டுகள் ஆலயத்திற்கு தினந்தோறும் செல்கிறோம், மாதந்தோறும் செல்கிறோம், விடுமுறை வேதாகம கல்வி இடையிடையே அவ்வப்போது அத்துணை பயிற்சிகளை கொடுக்கிறோமே, எவ்வளவு ஆழத்தை நாம் கடவுளை அடைந்ததில் இதுநாள் வரை அடைந்திருக்கிறோம் என்பதை நம்மால் சொல்ல முடியுமா? நம்மை நாம் சுய பரிசோதனைக்கு உட்படுத்துவது இல்லை, நமக்கென நாம் இலக்குகளை தீர்மானிப்பதில்லை. ஆகவேதான் நம்முடைய சமய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில் நாம் வெற்றியடைந்தவர்களா தோல்வி அடைந்தவர்கள் என்பது நமக்கே தெரிவதில்லை. ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இலக்கில்லாத ஓட்டப்பந்தய காரணை போல. நாம் இலக்கை தீர்மானிக்க வேண்டும். அதைதான் பவுல் இன்று ஏத்தன்ஸ் மக்களுக்கு சொல்லுகிறார், கடவுளை நீங்கள் யாரென தெரியாமல் வெளிப்படுகிறீர்களே, அவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன், அவரை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன், நீங்கள் இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி ஓடுங்கள். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்கள் தடுமாறியாவது அவரை அடைந்துவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். திருவிழா எடுத்து சொல்லுகிறார், பல சமயங்களில் நம்முடைய இலக்குகளில் நாம் தோண்டு போகிற பொழுது நமக்கு உதாரணங்கள் தேவைப்படுகிறது. ஆம் அம்பிற்குரியவர்களே, சில வாழ்க்கை உதாரணங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டுகிறேன். அவர்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இலக்குகளை தீர்மானித்து அந்த இலக்குகளை அடைந்தார் என்பதை பாருங்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் சுவிட்சர்லாந்து தேசத்திற்கு சென்று அங்கு ஒரு படிப்பை படிப்பதற்காக நுழைவுத் தேர்வு எழுதுகிறார். அந்த தேர்வில் வெற்றி பெறவே இல்லை. 3 இடங்களில் ஆசிரிய பணியை புரிகிறார். அவருக்கு திறமை இன்னும் தேவை என சொல்லி அங்கிருந்தெல்லாம் அவரை வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அந்த மனிதன் சோர்ந்து போகவே இல்லை. தான் செய்த சிறு சிறு பணிகள் அல்ல என்னுடைய இலக்கு என்பதை அவர் மிக தெளிவாய் தீர்மானித்தார். என் இலக்கு நான் இன்னும் அதிகமாய் ஓட வேண்டும் என்பதை அவர் முடிவு செய்தவராய், தன் தாடியை மழிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் அந்த மனிதன் உழைத்துக் கொண்டே இருந்தார். பல சமயங்களில் அவர் தன்னுடைய அந்த ஆய்வகத்திலே இடுப்புல கட்டியிருக்கிறது பெல்டான் கூட தெரியாம தன்னுடைய டையை பல சமயங்களில் கட்டிக்கிட்டு தன்னுடைய முழு கவனத்தையும் தன் பணியில் கொடுத்து உழைத்தவராய் இருந்தார். 2 உலகப் போரிலே உலகத்தின் சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் அவர்கள் மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கு இவர் எழுதிய ஒரு கடிதம், அணு ஆயுதத்தை குறித்து எழுதிய கடிதம் உண்மையில் மிகப்பெரிய பங்காற்றியது. வெளியேறுகிறார். ஜெர்மனி தேசத்தை விட்டு அமெரிக்கத்தின் குடிமகனாய் மாறுகிறார். ஆனால் இஸ்ரேல் இவரை தன் நாட்டினுடைய பிரதமராய் நியமிப்பதற்கு தன் ஆசையை வெளிப்படுத்திய பொழுது, இல்லை இல்லை, நான் இன்னும் அறிவியல் துறையில் சிந்திக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது, பயணப்பட வேண்டியது அதிகம் என சொல்லி அந்த மனிதன் தன் பாதையில் பாதை விலகாமல் பயணத்தை தொடர்ந்தார். அதிபர் பதவியை கூட தன் இலக்குக்கு முன்னால் வந்தபொழுது அவர் தடம் மாறவே இல்லை. ஆகவே தான் உலகம் என்று அவரை எல்லா பிள்ளைகளுக்கும் முன்மாதிரியாய் காட்டுகின்றதே. பவுல் சொல்வது போல, அவர் தோல்விகள் சருக்களை சந்தித்தாலும் தட்டு தடுமாறி தன் இலக்கை வாழ்க்கையின் இறுதியிலே அவர் அடைந்தே தீரினார் என்பதுதான் உண்மை. அன்பிற்குரியவர்களே, மைக்கேல் ஏஞ்சலோவை திருத்தந்தை இரண்டாம் ஜூலியஸ் அழைக்கிறார். சிக்ஸ்டீன் தேவாலயத்தின் ஆகாயத்தை காண்பித்து 10,000 சதுரடி இடத்திலே கடவுள் வெளிப்படுத்திய விவிலியத்தின் உண்மைகளை எல்லாம் ஓவியமாய் தீட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது மைக்கேல் ஏஞ்சலோவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் ஒரு சிற்பி, கட்டடக் கலைஞன், நான் ஓவியன் அல்ல என சொல்லுகிறார். என்னை விட மிகச்சிறந்த ஓவியரான ரஃபேல் இருக்கிறாரே, அவரிடத்தில் பணியை கொடுங்கள் என சொன்ன பொழுது திருத்தந்தை சொன்னார், நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய் ஓவியத்தை என்பதே எனக்கு தெரியும், இந்த பணியை நீ முடிக்க வேண்டும் என சொல்லி அவரிடத்தில் அன்பு கட்டளையை கொடுக்கிறார். அவர் தன் இலக்கை தீர்மானிக்கிறார். அவர் உழைப்பு எண்ணியபடியே கடவுள் அத்துணை கடவுள் உலகத்திற்கு செய்த அத்துணை காரியங்களிலும் அந்த சிக்ஸ்டீன் தேவாலயத்தில் வரைந்து முடிக்கிறார். எந்த ரஃபேலை இவர் சிபாரிசு செய்தாரோ அந்த ரஃபேல் இந்த ஓவியங்கள்லாம் வரையப்பட்ட பின்பு ஆலயத்திற்குள் வருகிறார். ஓவியங்களை கண்டதும் அங்கு முழந்தால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இப்படிப்பட்ட ஓவியங்களை மைக்கேல் ஏஞ்சலோ மூலியமாக இறைவன் கொடுத்ததற்காய். தன் இலக்கை தீர்மானித்தவுடன் ஏஞ்சலோ அதிலிருந்து தன் கவனத்தை திருப்பவே இல்லை. இசைக்கலைஞன் பீத்தோவனை இந்த உலகில் பலருக்கு தெரியும். 30 வயதில் தன் கேட்கும் திறனை இழக்க துவங்கியவர் 50 வயதை அடைந்த பொழுது முழுமையாய் அந்த திறனை அவர் இழந்துவிட்டார். ஆனால் அவருடைய படைப்புகள் சாதனை எத்தனையுமே தன் கேட்கும் திறனை அவர் இழந்த பிறகுதான் உலகத்திற்கு கொடுத்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும். இந்த உளவியல் படிப்பதற்கு பலருக்கு ஆசை இருக்கிறது. உளவியல் படிக்கிற நம்மெல்லாம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்கிற அந்த ஒரு மாமேதையை கடக்காமல் உளவியலின் நுழைவாயில் நுழையவே முடியாது. மிகப்பெரிய அறிஞன், ஆனால் அவருக்கு தாடையில் புற்றுநோய். 30 முறை அறுவை சிகிச்சை. அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்த அத்துணை படைப்புகளும் அன்பார்ந்தவர்களே, அந்த மனிதன் தன் புற்றுநோயின் வேதனையில் வழியின் மத்தியில் எழுதியதுதான். தன் இலக்கை அடைவதற்கு இந்த புற்றுநோயும் அறுவை சிகிச்சையும் மிகப்பெரிய தடை என சொல்லி விலகி செல்லவில்லையே. தன் கஷ்டம், கண்ணீர், அறுவை சிகிச்சைக்கு மத்தியில், மருத்துவத்திற்கு மத்தியில்தான் உலகத்திற்கு அவர் ஆகச்சிறந்த படைப்புகளை எல்லாம் கொடுத்தார். இன்றளவும் நாம் அவரை வாசிக்காமல், படிக்காமல், புரிந்து கொள்ளாமல் உளவியலின் ஒரு கட்டத்தையும் முழுமையாய் கடக்கவே முடியாது. பொது உடைமையை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த தேசம் ரஷ்யா. இன்றளவும் உலகில் மூன்றில் ஒரு பகுதி பொது உடைமையை பின்பற்றுகிறதே, அதற்கு அவரிட்ட விதைகள் மிக முக்கியமானது. வாழ்க்கையின் பின்பாதையில் அவருக்கும் பக்கவாதம், வழக்கை செயலிழக்கிறது, வாய் பேச முடியவில்லை. ஆனால் அவர் அந்த நிலையிலும் கூட பொது உடைமையை உலகத்திற்கு கொடுத்துவேன் சொல்லி இறுதி வரை உழைத்தாரே. ஆகவேதான் அவரால் இலக்கை அடைய முடிந்தது. இன்றும் உலகில் லெனின் என சொன்னால் அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல, அந்த பெயரை தாங்கியிருக்கிறவர்களுக்கும் ஒரு தனி மரியாதை நாம் கொடுக்கிறோம். கம்யூனிசம் சீன மண்ணில் எப்படி பரவியது? மாசேதுங் என்பவர் ஏறக்குறைய என்னாவ் என்கிற இடத்தை அடைவதற்கு 1,000,000 போராளிகளோடு துவங்கிய பயணம், அந்த இடத்தை அடைகிற பொழுது வெறும் 20,000 பேர் தான் மிச்சம் இருந்தார்கள். பலரை பாதியிலே பசியால், நோயால் இலக்க நேரிட்டது. ஆனால் இலக்கை அவர் அடைந்தார். மீதி இருந்த மக்களை, போராளிகளை கொண்டு இலக்கை அடைந்தாரே. 1949 கம்யூனிசம் அங்கே பிறக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலக வரலாற்றில் காணுகிற இத்தனை மனிதர்களும் இலக்கை தீர்மானித்தார்கள். அந்த பாதை அவர்களுக்கு ரோஜா மலர்களாய் அமைந்துவிடவில்லை. பசி, வறுமை, நோய், தோல்வி, ஏமாற்றம், துரோகம் என சொல்லி எல்லாவற்றையும் கடந்துதான் இலக்கை அடைந்தார்கள். ஆனால் இலக்கை அடைந்த அவர்கள் இன்று வரை வரலாற்றிலிருந்து மறக்கப்படவே இல்லை. அவர்கள் இன்னும் பல தலைமுறைகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு பாடமாய் இருந்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு பவுல் சொல்வது அதுதான், உலகத்தில் அழிந்து போகிற மனிதனை பின்பற்றுகிறவர்கள் அழிந்து போகிற மனிதன் தொடுக்கிற இலக்கை அவன் அடைகின்ற பொழுது அவனுக்கு இவ்வளவு பெருமை என சொன்னால், ஆண்டவரை இலக்காக நாம் வைக்கிற பொழுது இன்னும் எப்படிப்பட்டதாய் நம்முடைய புகழும் பெருமை உலகத்திற்கு கிடைக்கும். தேவசகாயம் அவர்கள் செய்தது அதுதானே. அவர் ஒரு குருவோ துறவியோ ஆயரோ திருத்தந்தையோ கிடையாது. ஆனால் தமிழகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருந்த ஒரு மனிதனுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அத்துணை முழங்கால்களும் முழந்தால் படியிட்டு எங்களுக்காக பருந்து பேசும் என்று சொல்லி வேண்டுவதே காரணம் என்ன? அவரும் சக மனிதர்களைப் போல வாழ்ந்திருந்தால் அவர் என்றோ மண்ணில் மறந்து போயிருப்பார். கடவுளை இலக்காக கொண்டார். மரணம் வரை அவர் கடவுளை எருக பற்றி பிடித்திருந்தால்தான் இந்த உலகத்தின் வரலாற்றில் அவர் ஒரு நாளும் அழிந்து போகாத இடத்தை பிடித்து விட்டார். அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் பவுல் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக எல்லாருக்கும் பல கடமைகள், பொறுப்புகள், தவிப்புகள் இருக்கும். பல கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். தன் தாய்க்காய், தந்தைக்காய், பிள்ளைகளுக்காய், உறவுகளுக்காய், குடும்பத்திற்காய், நண்பனுக்காய் ஓட வேண்டிய தூரம் இருக்கும். அதையெல்லாம் விட கடவுளுக்காய் ஓட வேண்டியது அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்காக ஓடுகிறோமே, கடவுளை எப்பொழுது தேடப் போகிறோம்? இந்த கடவுளை அடைவதை எப்பொழுது நாம் இலக்காக வைக்கப் போகிறோம்? மனிதனுக்கே சோதனை என சொன்னால், கடவுளை அடைகின்ற அந்த பாதையிலும் இன்னும் ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கும். அதை தான் இயேசு மிக தெளிவாக நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிலுவை பாதை தியானிக்கின்ற பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த மனிதனும் மூன்று முறை கீழே விழுந்தாரே, அந்த மனிதனுக்கும் மனாந்திரத்தில் சோதனைகள் வந்ததே. ஆனால் எல்லாவற்றையும் கடந்தவராய் தன் சிலுவைகளை எல்லாம் அவர் வெறும் கல்வாரிக்கு மட்டும் சுமந்து சென்றவர் அல்ல. பிறந்ததிலிருந்தே அவர் ஒவ்வொன்றையும் சிலுவையாய் தன் முதுகிலே சுமந்துதான் தன் இலக்கை அடைந்தார். ஆகவே தான் அவரால் சொல்ல முடிந்தது, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் நிறைவேறிற்று. நிறைவற்றவராகவும் தோல்வியற்றவராக இறந்து போகவில்லை. எந்த பணியை கடவுள் அவரிடத்திலே கொடுத்தாரோ அந்த பணியை நிறைவாக செய்து முடித்து, தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று என்றால் இறக்கப் போகிறேன் என்பது அவருடைய அர்த்தம் அல்ல. நீர் கொடுத்தது எல்லாம் நிறைவாய் செய்து விட்டேன் என சொல்லி தன் உயிரை கரத்திலே ஒப்படைக்கிறார். எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும், அன்னை மரி என்றாலும் சரி, சூசியப்பு என்றாலும் சரி, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு பொறுப்பை அவர்கள் தங்கள் இலக்காக மாற்றினார்களே, அந்த பாதையில் சந்தித்த எல்லாவற்றையும் அவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு தட்டு தடுமாறியாவது கடவுளை அடைய வேண்டும் என சொல்லி இறுதியில் கடவுளை அடைந்தார்கள். அவர்கள் தடுமாறினார்கள், ஒரு நாளும் தடம் மாறவே இல்லை. நம்முடைய வாழ்க்கைச் சூழல் அப்படியே மாறி இருக்கிறது, தடம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு காலத்தில் கடவுள் தேவை, இன்னொரு காலத்தில் உலகம் தேவை, ஒரு காலத்தில் படிப்பு தேவை, ஒரு காலத்தில் பணம் தேவை, ஒரு காலத்தில் நல்ல செல்வங்கள் தேவை என சொல்லி ஒவ்வொன்றுக்குமாக நம்ம இலக்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறோமே. பொறுமையோடு, விடாமுயற்சியோடு நாம் காத்திருக்கிற பொழுது கடவுள் அதற்கான கைமாற்றை நமக்கு கண்டிப்பாய் கொடுப்பார் என்பதுதான் உண்மை. எதேர்ச்சியாக சொல்லுவாங்க, வேட்டக்காரனுக்கு பொறுமை முக்கியம்னு சொல்லுவாங்க. மீன் பிடிக்க செல்கிறவனுக்கு பொறுமை முக்கியம். அவன் அமர்ந்திருக்கிற இடத்தில் எங்கு இறையை அவன் தூக்கி வீசி இருக்கிறானோ அந்த இடத்தில் அவன் காத்திருக்க வேண்டும், அந்த வலையில் மீன் மாட்டுகிற வரை என சொல்லி. தன் இலக்கை அவன் மாற்றிக்கொண்டே இருந்தான் என சொன்னால் அவன் தன் வேட்டையிலோ தன் மீன் பாட்டிலோ ஒரு நாளும் எதிர்பார்த்ததை அடைய மாட்டான் என சொல்லி. நம்முடைய ஆன்மீக இலக்கும் அப்படியாகத்தான் அமைய வேண்டும். கடவுளை அடைய வேண்டும் என்பது என் இலக்கு. என் சிந்தனை, சொல், செயலால், வாழ்க்கையினால், பகிர்வினால், மன்னிப்பினால், அன்பினால் கடவுளை அடைய முடியும். ஆக நாம் எதிர்பார்க்கிற பொழுது கடவுள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பது முறையான எதிர்பார்ப்பு இல்லை. என் நண்பனிடத்தில் கேட்கிறேன், கேட்பதை கொடுக்கிறான். என் தாயிடத்தில் கேட்கிறேன், கேட்பதை கொடுக்கிறார். இப்படியாக நான் கடவுளிடத்தில் கேட்கிறேன், அவன் கேட்பதை கொடுப்பவர்கள் என சொல்லி கடவுள் இல்லை என்றோ, கடவுள் காலம் தாழ்த்துகிறன்றோ கடவுளை நம்முடைய அளவீட்டில் நாம் ஒரு நாளும் கடவுளை தீர்மானிக்கவே கூடாது. கடவுளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த மனிதனுக்கு எதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என சொல்லி. நாம் கடவுளை படைக்கவில்லை, கடவுள் தான் நம்மை படைத்திருக்கிறார். நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியும் எது எப்பொழுது தேவை என சொல்லி. அன்பிற்குரியவர்களே, தேவையானது ஒன்றே ஒன்றுதான், அவரை நாம் மீண்டும் அடைய வேண்டும். ஓஷோ இப்படியாக சொல்லுவார், வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்பது அது எங்கே தொடங்கியதோ அது மீண்டும் அங்கே மீண்டும் சென்று முடிவடைகிறது. இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு சிறு பயணம் தான் வாழ்க்கை என சொல்லுவார். எந்த புள்ளியில் நாம் துவங்குகின்றோமோ அதே புள்ளியில் மீண்டுமாய் வாழ்க்கை முடிய வேண்டும். சாக்ரட்டிஸினுடைய மிகப்பெரிய போதனையும் அதுதான், மரணம் என்பது எல்லாம் ஒரு புள்ளியில் குவிகிறது என சொன்னாரே. நாம் கடவுளிடத்திலிருந்து வந்திருக்கிறோம், மீண்டும் அந்த கடவுளை அடைய வேண்டும். அதுதான் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கு. ஆனால் பல சமயங்களில் நாம் யோனாவை போல அடைய வேண்டிய இலக்கை விட்டுவிட்டு நாம் நமக்கென சொல்லி இலக்குகளை தீர்மானிக்கிற பொழுது கண்டிப்பாக அந்த இலக்குகளை நம்மால் அடைய முடியாமல் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் நம்முடைய இலக்கை நாம் திசை திருப்பி கடவுளை தீர்மானிக்கிற பொழுது, இன்னைக்கு பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். கடவுளுக்காய் நீங்கள் படுகிற வேதனை, கடவுளை இலக்காய் கொண்டிருப்பதால் நீங்கள் சிந்துகிற கண்ணீருக்கு இந்த உலகத்தின் பார்வையில் மதிப்பும் பரிசும் இல்லாமல் போகலாம். ஆனால் கடவுள் உண்மையான பரிசை கொடுப்பார். நற்செய்தியிலே பாருங்கள், இன்னைக்கு ரொம்ப அழகாக முன்னறிவிக்கிறார், நிறை உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகிற போகிற அந்த துணையாளர் வருவார். அவருடைய உதவியோடு மட்டும்தான் நாம் கடவுளை அடைய முடியும். ஆம், அன்பிற்குரியவர்களே, பவுல் சொன்னதிலே ஒரு அழகான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கடவுள் உங்கள் அருகில் இருக்கிறார். கடவுள் சவுளை அழைத்த பொழுது ஒரு வார்த்தை வரும், சவுளுடைய கண்களிலிருந்து செதில் போன்ற ஒன்று கீழே விழுந்ததான். அது முன்பு வரை சவுல் பார்வையற்ற குருடன் அல்ல, மாறாக எது இது நாள் வரை ஒரு முழுமையான பார்வையை பெறுவதற்கு சவுலுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடை கண்களிலிருந்து செதலாய் கீழே விழுகிறது. அது விழுந்தவுடன் பவுல் முழுமையான பார்வையை பெறுகிறார். நமக்கும் அப்படித்தான். உலக இலக்குகள் தேவை, தந்தையாய் தாயாய் பிள்ளையாய் இலக்குகள் தேவை. அது மட்டும் நம்முடைய இலக்காய் தீர்மானித்தோம் என சொன்னால் நம் ஓட்டத்திலே பரிசும் இல்லை, பயனும் இல்லை. சவுல் கண்டடைந்தது போல நம்முடைய கண்களில் விழுந்தும் தேவையில்லாத முறையற்ற இலக்குகள் எல்லாம் விளங்கி கடவுளை மட்டுமே கொண்டிருக்கிற, கடவுளுக்காய் வாழுகிற அந்த உயர்ந்த இலக்கை நாம் கொண்டிருக்கிற பொழுது பவுலை பயன்படுத்திய கடவுள் நம்மையும் பயன்படுத்துவார். ஆகவே அதற்கான வரத்தை திருப்பள்ளியில் வேண்டுவோம். நம்முடைய தனிப்பட்ட முயற்சியினால் இது சாத்தியமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு மதத்திற்கு மேலே நம்மளால் ஓட முடியாது. பிரச்சனைகள் வருகிற பொழுது நம்ம விட திறமையில் எல்லாத்திலும் கம்மியாக இருக்க ஒரு மனுஷன் அனுபவிக்கிறத பார்க்குறப்ப நம்ம ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு நம்ம ஓட்டத்தை முடிச்சுக்குவோம்? இல்லை இல்லை, இதற்கு கடவுளுடைய அருள் தேவை. இயேசு நீங்க சொல்கிற மாதிரி துணையாளருடைய வழிகாட்டுதல் தேவை. அத்தனையும் நாம் நாடுவோம். இதற்கெல்லாம் ஒரே மிகச்சிறந்த வழிகாட்டி ஜெபம். ஜெபத்தில் மட்டும்தான் கடவுள் அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். திருப்பள்ளி, திருப்பள்ளியில் நாம் கண்டடைந்த அந்த ஒரு திருவுளத்தை அடைவதற்கான பலனை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஆகவே ஜெபத்திலும் திருப்பள்ளியிலும் நாம் இன்னும் நம்மை ஆழப்படுத்தி கடவுளை இலக்காக கொண்டு வாழ்வோம். பவுல் சொல்லுகிறபடியாக நம் அருகில் இருக்கிற கடவுளை நாம் அறிந்து கொள்ளுவோம். ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருவார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் வழிபடுறீங்க பார்த்தீங்களா, அவர் உண்மையானவர். ஆனால் அவர் உண்மையான போது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் எவ்வளவு சர்வ வல்லமை படுத்துவரும் தெரிய மாட்டேங்குது. பலரே வணங்குவது போல நீங்கள் வழிபடுகிறீங்க. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாட்டும், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். நாம் வணங்குகிற வானக தந்தையும் இயேசு கிறிஸ்தவும் ஆவியானவரும் அப்படிதான். உலகத்தின் எல்லா செல்வங்களையும் எல்லா தெய்வங்களையும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்த மூவர் கடவுளுக்கு முன்னால் எழுந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு தகுதியில்லை. அப்படிப்பட்ட ஒருவரையே தான் நாம் திருமொழிக்கிலும் நற்கருணையிலும் உறுதி புஸ்தலிலும் புகுமுக அருளடையாளமாய் நமக்குள் பெற்றிருக்கிறோமே. நமக்குள் வருகின்ற அவர்களை முழுமையாக செயல்பட அனுமதிப்போம். அவர்கள் நம்மிலிருந்து செயல்பட்டு எப்படி எல்லாம் ஒரு புள்ளியில் துவங்கி மீண்டும் அந்த புள்ளியில் முடிவது வாழ்க்கையினை ஓசை சொன்னாரோ, அவரிடத்தில் துவங்கிய நாம் மீண்டுமாய் அவர்களிடத்திலே ஐக்கியப்படுகின்றபடியாக கடவுள் நம்மை இயக்கட்டும். நாமும் அவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றபடியாக திறந்த மனதோடு செயல்படுவோம். ஆமென்.